அனைவருக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் அவர்கள் எழுதிய வேட்டை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வேட்டை சிறுகதை தினக்குரல் பத்திரிகையில் 25/11/2001 அன்று பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் பற்றிய ஒரு பார்வை. ஈழத்தின் 5ஆம் தலைமுறை எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒருவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். எழுத்தாளராக, விமர்சகராக, பதிப்பாளராக இலக்கிய உலகில் தன் அடையாளத்தை ஆழ பதித்தவர். 1977 தினகரன் பத்திரிகையில் வெளியான புரளும் அத்தியாயம் சிறுகதை மூலம் இலக்கிய வழியில் பிரவேசித்தவர் இரத்தினவேலோன். இவரது ஆக்கங்கள் ஈழத்தின் பெரும்பாலான தமிழ் தேசிய பத்திரிகைகளிலும் அநேக சஞ்சிகைகளிலும் பிரசுரமாகியுள்ளன. இதுவரை 5 சிறுகதை தொகுதிகள், 5 கட்டுரை தொகுதிகள் உள்ளடங்கலாக இவரது 15 நூல்கள் வெளிவந்துள்ளன. கொழும்பு மீரா பதிப்பகம் என்னும் தனது சொந்த பதிப்பகத்தின் மூலம் 105 நூல்களை வெளிக்கொணர்ந்துள்ளார். இரத்தினவேலோனின் நிலாக்காலம் சிறுகதை தொகுதி 2002 வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினையும், நெஞ்சாங்கூட்டு நினைவுகள் 2006 வடக்கு மாகாண சாகித்ய விருதினையும் பெற்றன. அன்றலர்ந்த மலர்கள் எனும் கட்டுரை தொகுதி 2023 தேசிய சாகித்ய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழினையும் பணப்பரிசினையும் பெற்றுக்கொண்டது. இவரின் சிறுகதைகள் 2 தடவைகள் கனகசெந்தி கதா விருதினை பெற்றிருக்கின்றன. தகவம் தமிழ் கதைஞர் வட்டம் நிறுவனத்தின் சிறப்பு பரிசு, சுடர், ஞானம் போன்ற சஞ்சிகைகளின் பரிசுகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட இவரது கதைகள் பரிசு கதைகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தாளம் என்னும் சிறுகதை மொழிபெயர்க்கப்பட்டு மெதபெரணிக எனும் சிங்கள மொழி பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்தது. இரத்தினவேலோனின் சிறுகதைகள் பற்றிய ஆய்வினை யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் சிறப்பு கலைமாணி பட்டத்திற்காக எம் திருமகள் என்ற மாணவி 2004 மேற்கொண்டிருந்தார். மல்லிகை இலக்கிய சஞ்சிகையின் அட்டைப்பட கௌரவத்தினை 2007 ஜூலையில் பெற்றிருந்தார். லண்டன் பூபாலராகங்கள் நடாத்திய சிறுகதை போட்டி பரிசளிப்பு விழாவின் 2006 நிகழ்வின் பிரதம அதிதியாக இவர் அழைக்கப்பட்டிருந்தார். பல அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள் மற்றும் தனியார் அச்சு ஊடகங்கள் நடாத்தும் இலக்கிய போட்டிகளின் மதிப்பீட்டு குழுவில் அங்கம் வகித்து வருகின்றார். இலக்கிய துறைக்கான உயர் விருதாகிய கலாபூஷணம் அரச விருது 2021 இவருக்கு வழங்கப்பட்டது. 3 தசாப்த காலத்துக்கும் மேலாக வீரகேசரி, தினக்குரல் பத்திரிகைகளின் விளம்பரத்துறை மற்றும் கணக்கியல் துறைகளில் பணியாற்றி, இறுதியாக தினக்குரல் பத்திரிகையில் ஊடக முகாமையாளர், மீடியா மேனேஜராக பதவியாற்றி 2018 ஓய்வு பெற்றுள்ளார். யாழ் புற்றலை மகா வித்தியாலயம், யாழ் ஹார்ட்லி கல்லூரி, யாழ் சென்ட் ஜோன்ஸ் அகாடமி ஆகியவற்றின் பழைய மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிறு தினக்குரலில் கடந்த பல ஆண்டுகளாக இவர் எழுதி வரும் இலக்கிய பத்தி எழுத்துகள் வெகு பிரசித்தமானவை. இன்று ஒலிபரப்பாகும் வேட்டை சிறுகதை தினக்குரல் பத்திரிகையில் 25/11/2001 பிரசுரமாகி, பின்னர் 2002 வெளியாகி அவ்வாண்டுக்கான வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினை பெற்ற நிலாக்காலம் சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இக்கதைக்கு யாழ் இலக்கிய வட்டத்தினோடு கனகசெந்தி கதா விருதினை வழங்கிய பிரபல எழுத்தாளர் சாகித்ய ரத்னா செங்கை ஆழியார், ஈழத்தின் உன்னத கதைகளுள் ஒன்றாக இதனை கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தார். சிறுகதை வேட்டை. எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. എന്നെ ഇവനെ ഇന്നും കാണില്ലേ? പടലയടിയിൽ പടരും മല്ലികൊടി പത്താവത് തടവയാക ഭഗവതിയുടെ പുലമ്പലെ കളിപ്പുടൻ ഉൾവാങ്ങിറ്റ് കയ്യിൽ അകപ്പെട്ട മല്ലികപ്പൂ ഒന്നിനെ ആയ്ന്നവാറെ ഭഗവതി തിരുമ്പി വീണ്ടും പോട്ടിക്കോവെ നോക്കി നടന്നാൾ. ആ മാളാച്ചി, ഇവൻ തമ്പി നല്ല സെയ്തി കൊണന്താനണ്ടാൽ ഉനക്ക് മഴ വെച്ച് പൊങ്കുവൻ. വടക്കേ ഇരണ്ട് പെനങ്കാണികൾക്കപ്പാൽ വാനോങ്കി നിൽക്കും കോയിൽ ഗോപുരത്തെ പാർത്ത് ഭഗവതി സിരമേൽ കൈകളെ വൈത്ത് കൂപ്പ ഏതുവാക പനിമരങ്ങൾ കാവോലികൾ സരസരക്ക വിലകി ഇടം കൊടുത്തന്. എന്നടിവുള്ള ഉദലനണ്ട് കുമ്പിടറ കോയിലടിക്ക് വരെ ഇല്ലയേ? അണിന്ത് വന്ന് സോടി മാറിയ ബാട്ടാ സെരുപ്പിനെ കഴറ്റി പടലയ്ക്കു മേലാക മല്ലികൈ പന്തലടിയിൽ എറിന്തുവിട്ട് ഭഗവതിയൻ കൺകളെ ഉറ്റുപാത്തവാറേ കോണാത്തയാച്ചി വിനവിനാൾ. വേട്ടത്തിരുവിളാവുക്ക് അമ്മാളാച്ചി 4 മണിക്ക് താനിയനെ വെടിക്കിടുവാ. നീ എന്നെ നേരത്തോടെ പോറായ്. കുരലിൽ ഉടൈവുകളെ ഏർപ്പെട വിടാതെ മിക്ക അവധാനമാക്ക അതേസമയം അമേദിയാകവേ ഭഗവതി കേട്ടാൾ. വേട്ടയാടി പോട്ട് 6 മണിക്കിടയിൽ തിരുമ്പി വിട വേണമെണ്ട് അവങ്ങൾ ചട്ടം പോട്ടിരിക്കാങ്ങളാം. അതുതാൻ 3-3.5 അമ്മാളാച്ചി വേട്ടയ്ക്ക് വെളിക്കിട്ടിടുവാണ്ട് നേറ്റയ്ക്ക് കോയിലടിയിലെ പറഞ്ചിനം. കോടിച്ചേലയെ കമകമക്ക് കൊളുത്തും വെയ്യിലെയും പൊരുൾപ്പെടുത്താതെ കോയിലടിക്ക് സെല്ലവന് നടുത്തെരുവിക്കിറങ്ങിയ കോണാത്തയാച്ചി തെരുവിൻ ഇരുമരങ്കും നോട്ടമിട്ടാൾ. പിന്നാൽ 2 കവട് ദൂരത്തിൽ വേലി പൂവരസിനിഴലിൽ ഇലിയാൻകളെ വിരട്ടുവതിൽ വലു മുമ്മുരം കാട്ടിയവാറെ പടുത്തിരുന്ന കട്ടാക്കാലി മാട്ടെ തവര ഒരു സീവനുമേ കണ്ണുക്ക് തെൻപടവില്ലേ. കുസുകുസുത്ത കുരലിൽ ഭഗവതിയെ പടലിയടിക്ക് മെതുവാക അഴൈത്താൾ ആച്ചി. പിള്ളേ, ഉന്റെ പൊടിച്ചിയെ പറ്റി ചങ്കതിയുണ്ട് കേൾവിപ്പെട്ടൻ മെയ്യേ? കിഴവിയൻ കോടിച്ചേലൈ വാസന ഭഗവതിയൻ നാസിയിൽ ഉരസ കേട്ട കേൾവി ഉള്ളത്തിൽ കവിയിരുന്ന സോഹത്തിനെ മുഖത്തിക്കും വ്യാപിക്ക ചെയ്തത്. വളവിൻ മുന്നേ വിരിന്ത് പരന്ന് കിടക്കും വയൽവെളി വരമ്പുകളിൽ തത്തിത്തിരിഞ്ഞ കുരുവികൾ പെരിഞ്ചത്തമെഴുപ്പിയവാറെ പറന്ന് സെന്റന്. ഭഗവതി വാർത്തകളെ കൂട്ടം മുനകിറാൾ. തൊണ്ടയ്ക്കുൾ ഊറ്റെടുത്ത സളി നാക്കിൻ പുരൾവിക്ക് മുട്ടുകട്ടെ പോട്ടത്. തിരുവിളാവ് കണ്ട് കപ്പലിലെ നേറ്റ് വന്ന് എന്റെ നടുവിലാൻ താൻ ചൊന്നാൻ പിള്ള. കൊളുപ്പ് മുഴുക്ക ഉന്റെ പൊടിച്ചിയെ പറ്റിത്താൻ ഒരേ കഥയാം. സുവിസില ഉന്റെ മേളും പുരിയനും പേച്ചു പറച്ചലില്ലാമൽ പിരിഞ്ചിരിക്കണമാം. വേട്ടയ്ക്ക് അമ്മനെ ഏറ്റിച്ചെൽവതക്കാണ് ട്രാക്ടറെ ഓട്ടിയവാറേ ലൈറ്റ് എഞ്ചിൻ കിട്ടിനൻ മട്ടും അത്തരുണം അത്തെരുവാൽ സന്ധിരാവിട്ടാൽ ഭഗവതി എഴുപ്പിയ ഓലം തെക്ക് വീട്ടിൽ മണക്കും സമയലയും ഇടയി നിർത്തി ജനൽ ഗേറ്റിൻ സേലകളെയും വിലക വെച്ചിരിക്കും. അതുതാണ് സുയിസുക്ക് പെടിച്ചിയോടെയും മെരമോനോടെയും ടെലിഫോണിലെ കഥച്ച് നിലവരമറിയ ഇവൻ തമ്പി 9 മണി പോലെ ടൗൺ പക്കം പോനാൻ. പൊഴുതും അത്യാനമാ പോച്ച്. ആളെ ഇന്നും കാണില്ല. കോയിലടി ചന്തിയിലെ കിടക്കുന്ന ടെലിഫോൺ നെറ്റ് പെയ്ത മലയാളിയാക്കും വേല ചെയ്യില്ല. ഇല്ലാട്ടി ഉദല നാനേ പോയി കഥച്ചിരുപ്പൻ. കയ്യിൽ ഇടപെട്ട മൂക്കുചെളിയെ മല്ലികയ്ക്ക് ഉരമാക്കിവിട്ട് ഭഗവതി സൊന്നാൾ. ഭഗവതിയൻ വായ് വീസിയ നാറ്റമും വെറുങ്കാലിൽ സുടുമണൽ കാട്ടിയ അഹോരമും മേലും കേൾവികളെ കേൾക്ക വെക്കാതെ കിളവിയെ കോയിലുക്ക് വഴി നടത്തി ചെണ്ടന്. കാലം പറവിലിരുന്ന് ഒരു തണ്ണിവെനിയും കുടിക്കാമൽ ഇരുക്കറ പോലെ കിടക്ക്. ഒല്ലു പോലെ തേത്തണിയാവത് വെച്ച് കുടി. പൊടിയൻ വന്നിടുവാൻ പോകും. കിളവി എഴുപ്പിയ കുരൽ ഭഗവതിയൻ ഉള്ളത്തിക്ക് ഒത്തടം കൊടുത്തത്. പടലയെ തിറന്നവാറേ ഭഗവതി ഇപ്പോഴും നടുത്തെരുവിൽ വന്നു നിന്ന് പാത്താൾ. വയലിനെ മൂലവിട്ടമാക ഊടറുത്ത് വടമേക്കേ സെല്ലും അവങ്കളിൻ്റെ പണ്ട് തെരിയും ദൂരം മട്ടിലും നാഥനിൻ തലക്കറുപ്പിയെ കാണവില്ല. തെരുപ്പക്കമാക തെക്കേ ദൂരത്തെ യാരോ വരുവത് പോൽ തരികതേ. സറ്റ് നേരം നിന്ന് പാത്താൾ. എട, അത് ആരോ ഉടമ്പിയെന്ന് വന്ന പുറത്തിയിൽ ജനം. പടലിയെ തുറന്ന് പോട്ടിക്കോവടിക്ക് വന്നവൾ തേമാമരത്തിൻ കീഴിരുന്ന കുന്തിൽ അമർത്തുകൊണ്ടാൾ.
கல்யாணம் கட்டி கூடி வாழத் தொடங்கி 6 மாதங்கள் கூட ஆகையில்லை. அதுக்கிடையில் இதுகளுக்கு என்ன பிரச்சனை வந்தது? சுவிஸிலிருந்து வந்த வெட்டிங் கேசட் இன்னும் ஊர் முழுக்கவும் ஓடி முடியவில்லை. அதற்குள்ள, ஆன்டி, உங்களோட மகளையும் மருமகனையும் பார்க்கக்குள்ள சாலினியையும் அஜித்தையும் மாதிரி கிடக்கு. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து வந்து பின்வீட்டில் குடியிருக்கும் குடும்பத்தினர் நேற்று கெசட்டை கையளிக்கும் போது கூறுகையில் பகவதியின் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி பொங்கியது. அவர்கள் சென்ற கையுடன் விழித்திருந்த வானம் திடீரென்று கருத்தது. ஊரே பவக்கட்டில் மூழ்கிய மாதிரியானது. அம்மன் வீதிபலம் வந்து வசந்த மண்டபத்தை அடையும் போது பேய் மழையொன்று பெய்ய ஆரம்பித்தது. வயல் புழுதி அமர்ந்து போய் வெள்ள வாய்க்கால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. திருவிழாவிற்கு வந்தவர்கள் எல்லோரும் துப்பமாய் நனைந்தபடி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். கொட்டும் மழையில் குடையையும் நினைத்து தானும் நனைந்தவாறே வந்த நாதனே இழைக்க இழைக்க அதை சொன்னான்.
அம்மாளாட்சி, ஹேரப்பு சொன்னது உனக்கு?
இடியுடன் போட்டியிட்டது பகவதியின் ஓலம். அக்க, எதுக்கு நாளைக்கு காலமைக்கு பொடிச்சியோட டெலிஃபோனில் கதைச்சு என்ன நடந்ததுண்டு கேட்டுக்கொண்டு வருவோம். இப்ப பதறாமல் இரு பாப்பம். மழை ஓய்வு மட்டும் நாதன் பகவதிக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு அங்கேயே இருந்தான். பகவதி வீட்டு படலைக்கு முன்வேலியோரமாக படுத்திருந்து தன்மேல் மொய்த்த இலியான்களை விரட்டுவதில் தோல்வி கண்ட மாடு எழுந்து நின்று குடக்கணக்கில் கழித்த சிறுநீர் நிலத்தில் வாய்க்கால் கட்டி வேலியோரம் ஓடியது. வாலை கிளப்பிய மாடு தெரு எருப்பொறுக்கி சீவியம் நடாத்தும் தெய்வானி ஆட்சிக்கு வருமானம் தந்துவிட்டு அசை போட்டவாறே இப்போது வயற்பக்கமாக முன்னேறுகிறது. 25 வருடங்களுக்கு முன்னர் இதே ஆனியில் அம்மன் கோயில் திருவிழாவிற்கென பகவதியின் புருஷன் ஊருக்கு வந்து நின்றது இன்னும் புத்தம் புதிய திரைப்பட பிரதியாக பகவதியின் மனத்திரையில் வெறுகின்றது. 3 நாளென போட்டிக்கு சிகரங்கட்டி திருவிழா நடத்திய காலம் அது. 4வது சிகரங்கட்ட முன்வீதியில் இடமில்லாது 4ஆம் திருவிழா உபயகாரர் கோயில் மடப்பள்ளியை சுற்றியும் கட்டிவிட்டார்கள். 3 கூட்டு பெரிய மேளம், சின்னமணியின் வில்லுப்பாட்டு, பாட்டு கோஷ்டி என அடுத்த நாள் அதிகாலை 6 மணி மட்டும் நிகழ்ச்சிகள் தொடரும். இப்படித்தான் ஒரு தடவை பாட்டு கோஷ்டி காணம் இசைத்து முடிய அடுத்த நாட்காலை 6:30 மணியாகிவிட்டது. பிறகு அம்மன் வீதி வலம் வரும் சகடை தள்ள சனங்கள் இல்லாது சப்பரம் கட்ட வந்தவர்களையும் சிகரம் கட்ட வந்தவர்களையும் லைட் என்ஜின் காரரையும் ஸ்பீக்கர் காரரையும் மன்றாடி கேட்க வேண்டியதாயிற்று. அந்த சம்பவத்துக்கு பிறகு காலை 4:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சிகளை முடித்துவிட வேண்டுமென்று குருக்கள் கட்டாய நிபந்தனை விதித்திருந்தார். 3ஆம், 4ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம் திருவிழா உபயகாரர்களே இரவு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வர். அந்நாட்களிலெல்லாம் வில்லுப்பாட்டு நிச்சயம் இடம்பெறும். பொதுவாக சின்னமணியின் வில்லுப்பாட்டு தட்சிணாமூர்த்தியின் தவிலுக்கு பின்னர் நள்ளிரவில் களைகட்டும். பின்னர் விடிய விடிய பாட்டு கோஷ்டி கானம் இசைக்கும். சின்னமணி கதை சொல்லி முடிந்த கையோடு பகவதிக்கு இமைகள் தனத்துவிடும். கொட்டாவி விட்டவாறே கோயிலுக்கு தெற்கே கொன்றை மரத்தடியில் நின்று பாட்டு கோஷ்டியை ரசிக்கும் புருஷனையே புதிதாக பார்ப்பது போல வைத்த கண் வாங்காது பார்ப்பாள். தற்செயலாக தேர்முட்டி அடியை நோட்டமிடும் அவனுக்கு அவளது பார்வை குறுக்கிட்டு அதன் அர்த்தத்தை புரிய வைக்கும். அதன் பின்னர் அவன் கோயிலுக்கு தெற்கே சாமியார் மடங்களை ஊடறுத்திச் சென்று வயல் வெளியோடு விரியும் அத்தெருவிலுள்ள தனது வீட்டு பக்கமாக செல்வார். பகவதி பின்னால் செல்வாள். திருவிழாச்சாட்டில் கள்ளமாக செந்தல் தியேட்டரில் செகண்ட் ஷோ படம் பார்த்துவிட்டு எவருக்கும் பிடிபடாதிருப்பதற்காக பூங்கொல்லியை சுற்றி சாமியார் மடத்தடியில் மிதந்து அப்போதுதான் கோயில் வீதிக்குள் நுழையும் இளவட்டன்கள் அசடு வழிய இவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்வர். பகவதியும் புருஷனும் வீடு சென்று பச்சை தண்ணி குடித்துவிட்டு படுக்கை போட்ட பின்பே பாட்டு கோஷ்டியினர் பக்தி பாடல்களை பாடி முடித்து சினிமா பாடல்களை இசைக்க ஆரம்பிப்பர். பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே என்று நல்லையாவின் ஒலிபெருக்கி உச்சஸ்தாயியில் சத்தம் எழுப்பும். அதன் தாற்பரியம் பகவதியின் புருஷனுக்கு நிதர்சனத்தில் உரைக்கும். அநேகமாக அத்தகைய ஒரு மகோத்சவ நாளில்தான் பகவதிக்கு தங்கியிருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு சித்திரை பிறந்து வந்த முதல் திங்கள் இரவு நோக்காடு கண்ட பகவதியை சைக்கிள் கேரியரில் இருக்க வைத்து லாம்பு வெளிச்சத்தின் உதவியுடன் வயல்வெளி குறுக்கு பாதையால் சைக்கிளை பத்திரமாக உருட்டிச் சென்று அண்மையிலுள்ள ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார்கள். அந்திரவு மகப்பேற்று அறைக்கு போனவளை மறுநாள் காலையில்தான் ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொணர்ந்து கட்டிலில் படுத்தினார்கள். கட்டில் கால்மாட்டில் பொருத்தப்பட்டிருந்த தொட்டிலில் கிடத்திய குழந்தையின் அலறலில்தான் மத்தியானம் போல பகவதி கண்விழித்தாள். ரோஜா மலரை போல் பெண் குழந்தை. மகத்தில் பிறந்த மகளுக்கு மானா வரிசையில் பேரினை சாத்திரியார் விதந்துரைத்தார். அந்த அம்மாளாட்சியே எங்களுக்கு குழந்தையாக வந்து வச்சிருக்கிறாள். மெனோன்மணி என்று வைப்போம் என்றாள் புருஷனிடம் பகவதி. சித்திரை பத்தின் முன் பிறந்த குழந்தை புத்திரியானதில் பகவதி நிறையவே மகிழ்வுற்றாள். கார்காலம் பிறந்தது. ஆவணி ஞாயிறு ஒன்றின் மைமல் பொழுது. வயல்வெளிக்குள் கிளித்தட்டு விளையாடிவிட்டு ஊறும் வியர்வையுடன் ஊரில் உள்ள பொடிச்சியலுக்கு மாஸ்க் போட்டுக்கொண்டு வரம்படியில் நின்ற அவ்வோர் இளைஞர்களை நோக்கி புழுதி அப்பிய ஒரு சைட் மாடல் கார் வந்து நின்றது. உதத்திருத்துறதுக்கு இங்கினேக்க ரிப்பேர் கராஜ் ஒன்றும் இல்லையே என அவ்விளைஞர்களுள் கட்டையாக இருந்த ஒருவன் சொல்லி முடிய முன்னரே அறையில் நெறி கட்டியவர் போல கால்களை எட்ட வைத்தபடியே வாட்டசாட்டமான ஒருவர் காரிலிருந்து இறங்கி வந்தார். வந்தவர் கூட்டத்தில் நெடும் பனியாய் நின்ற ஒரு சிவலை பொடியனை பார்த்து சொன்னார், தம்பியவ, நான் ஹபரண சேவியர் கேம்பில் இருந்து வாரன். பத்திரகாளியம்மன் கோயிலடியில் பகவதி என்று அவியலின் வளவு எங்கினேக்க இருக்கு?
பங்கர் அதிலே இருக்கு, அலம்பல் வேலி அடைச்ச புது கல்வீடு.
இல்லை, நான் ஹபரணையில் சேவியராக இருக்கிறேன். எந்த பாட்டியில் தான் அவர் வேலை செய்கிறார். அவவுக்கு ஒரு சங்கதி சொல்ல வேணும் என்றபடியே அவர் பகவதி வீட்டு பக்கமாக அமர்ந்து கிடந்த திருப்புழுதியை கிளப்பியவாறே சென்று கொண்டிருந்தார். அவர் வளவுக்குள் சென்ற முதல் 4 நிமிடங்கள் நிசப்தமாகவே கழிந்தது. 5வது நிமிடம்,
ஐயோ என்ற ராசா என்னை விட்டுட்டு போட்டியோ, ஐயோ நான் இனி என்னத்தை செய்வேன்
என்று பகவதி எழுப்பிய ஓலம் ஊரங்கும் எதிரொலித்தது. மெல்ல மெல்ல வளவினுள் சனங்கள் கூட ஆரம்பித்தார்கள். எப்படியும் சவம் எடுக்க எங்களில் யாரும் வரத்தானே வேணும். வந்திருந்தவரிடம் ஊரவர்கள் கேட்டார்கள். அங்கு நின்ற ஒருவரை அழைத்து கொண்டு படலை பக்கமாக விரைந்தவாறே ஹபரணைக்காரர் கோரினார், காடயங்கள் உடம்பையும் விட்டு வைக்க இல்லை, டயர் போட்டு கொளுத்தி போட்டாங்கள்.
ஐயோ, வார மாதம் பொடிச்சு இந்த சோறு தீத்துக்கு வார நின்றுட்டு போனியே என்ற ராசா.
பகவதியை ஆற்ற பலரும் பாடுபட்டார்கள். முடிவில் ஆற்ற வந்தவர்களும் ஒரு பாட்டம் அழுதுவிட்டு சென்றார்கள். பத்திரகாளி அம்மன் கோயில் மணி இதந்து இறந்து ஒலித்து சனங்களை வேட்டிக்கு அழைக்க ஆரம்பித்து விட்டது. ஆண்கள் வெள்ளை வேட்டி கட்டி வியர்க்கும் வெறுமேலுடனும், பெண்கள் சீவிச்சிங்க அரித்து பூக்கள் பால் பழங்களை ஏந்தியவாறு கற்பூர வாசனையுடனும் கோயிலை நோக்கி இப்போது அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வன்னிக்கெனவும் கொழும்பு கண்டிக்கெனவும் வெளிநாட்டுக்கெனவும் புலம்பெயர்ந்த அவ்வூராரின் வீடுகளில் தற்போது தஞ்சம் கொண்டிருக்கும் வடமராட்சி கிழக்கு மற்றும் தென்மராட்சியைச் சேர்ந்தவர்கள். வயல்வெளியை நோக்கிச் சென்ற கட்டாக்காலி மாடு இப்போ பண்டிற்கு சமாந்தரமாக செல்லும் கட்டைப்புலியடி திடல் பக்கமாக விலகி நின்று மேய்ந்து கொண்டிருந்தது. 10ஆம் ஆண்டு மட்டும் பகவதி மகளை கூப்பிடு தூரத்தில் உள்ள கிராமத்து பாடசாலைக்கே அனுப்பி வைத்தாள்.
ஆண்டு 5 புலமை பெரசில் சித்தி எய்திய உடனேயே கடற்கரை கல்லூரிக்கு மாற்றும் எண்ணம் அடிமனதில் இருந்தாலும், கெட்டிக்கார பொடியல் எல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போனால் மிச்ச பிள்ளையில வச்சிருந்து நாங்கள் என்ன பட்டி மேய்க்கிறதோ என்று அதிபர் அபிப்பிராயப்பட்டதில் அவ்வெண்ணம் கைகூடாது போயிற்று. பூ பெய்தி பெரியவளான பின்பும் கூட 4 கபடு வைத்து பாடசாலையிலிருந்து இன்டர்வலுக்கு மகள் வந்து செல்வதற்கு பகவதி அனுமதிக்கவில்லை. பொடி பாவம், வெயில் சுட்டு போடும் என்பது பகவதியின் விவாதம். பாடசாலைக்கு கிழக்கே ஒரு சுருட்டு கொட்டில், 4-5 தார் பீப்பாக்களை வெட்டி தகரங்களாக்கி கொட்டிலுக்கு கூரை போட்டிருந்தார்கள். 10-15 வருடங்களுக்கு முன்பு மெயின் ரோட்டையும் தாண்டி சுருட்டு சுற்ற அங்கு வந்து போனார்கள். கிழமைக்கு ஒரு தடவை குறுநாகலிலிருந்து வரும் லொரி பட்டி பட்டியாக கோடா மணக்க சுருட்டுகளை சுமந்து செல்லும். போர் தொடங்க போக்குவரத்துகள் தடைபட சுருட்டு கொட்டிலின் எல்லை முட்கம்பிகளும் சென்றிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. கொட்டிலின் பின்புறத்தினை ஆமணக்கம் புதர்கள் ஆக்கிரமித்திருந்தன. பகல் உணவுடன் செல்லும் பகவதி சுருட்டு கொட்டிலுக்கு மகளை அழைத்து சோற்றை குழைத்து தானே ஊட்டி அனுப்புவாள். குமரியான பின்பும் மகளுக்கு பகவதி சாப்பாடு ஊட்டிவிடும் சங்கதி கொட்டிலுக்கு செங்கோணத்தில் உள்ள கோயில் தீர்த்த மடத்தில் கார்ட்ஸ் விளையாடும் இளவட்டன்கள் ஊடாக கூட படிக்கும் பொடியன்களுக்கும் வெளித்துவிட்டது. ஏற்கனவே சூட்டப்பட்ட மணிப்புரா என்ற பட்டத்துடன் அன்றிலிருந்து பகவதியின் மகளுக்கு சூட்டி பபா என்றொரு மேலதிக விருதும் கொடுக்கப்பட்டது. பாடசாலை டிசிப்ளின் மாஸ்டரின் மகனே அந்த விருது வழங்கலுக்கான பிரேரணியை முதலில் முன்வைத்தவன். மனோன்மணி ஓ லெவலில் 8 பாடத்திற்கும் டி எடுத்ததால் பாடசாலைக்கே பெருமை என கூறி ஒரு மாலை பொழுதில் அதிபர் பருத்தித்துறை வடை பேக்கெட்டுடன் அவர்களது வீட்டுக்கே வந்து கதைத்த போதே அதிபருக்கு பற்கள் 32 இன்னமும் உறுதியாக இருக்கும் உண்மையினை மனோன்மணி கண்டுபிடித்தாள். இந்த பிரின்சிபல் மோட்டர் சைக்கிளில வரைக்கில் மீசோல முடக்கில லொறி அடிச்சு ரோட்டிலேயே சாக கடவான் என 6 வகுப்பில் பள்ளிக்கூடம் மாறவிடாத போது தான் அம்மன் கோயில் தெற்கு வாசலில் நின்று அழுதழுது சபித்தது இவ்வளவு முட்டாள்தனம் என்பதையும் கூடவே எண்ணி மனோன்மணி தன்னை நொந்து கொண்டாள். ஏலெவல் படிப்பதற்காக 2.5 கட்டை கப்பால் இருக்கும் கடற்கரை பள்ளிக்கூடத்திற்கு மகளை அனுப்ப வேண்டிய அவசியம் பகவதிக்கு ஏற்படவில்லை. யுத்தம் உச்சக்கட்டத்தில் இருந்ததால் கிராமத்திற்கு சற்று அப்பால் உள்ள இந்து மகளிர் கல்லூரி ஒன்றிலேயே கடற்கரை பெண்கள் உயர்தர பாடசாலையும் தனது வகுப்புகளை பகிர்ந்து கொண்டிருந்தது. காலையில் சைக்கிளில் செல்லும் மகள் சாமியார் மடத்தால் திரும்பியவுடன், ஹம்மாளாச்சி, இன்றைக்கு பொம்மர் ஹெலியொன்றும் வரக்கூடாது என்று படலையில் நின்றவாறே கடவுளை தொழுத பின்பே கோழிகளை கூட்டிலிருந்து திறந்து விடுதல், அகண்ட சட்டியில் கருப்ப நீரை ஊற்றி அடுப்பில் ஏற்றுதல் என அன்றாட தன் அலுவல்களை செய்ய ஆரம்பிப்பாள் பகவதி. ஆனையிரவிலிருந்தோ பலாலியிலிருந்தோ ஏவப்படும் ஷெல் வல்லையிலோ அல்லது முள்ளியிலோ விழுந்து படிக்கும் அதிகாலை வரை மனோன்மணி கண்விழித்து படிப்பாள். எத்தனை தரம் சொன்னாலும் படுக்கைக்கு போகாது. மகள் படுக்கும் வரையில் கைவிளக்கு வெளிச்சத்தில் அறைவாசலில் குந்தியிருந்து தூங்கி வழிந்து கொண்டிருப்பாள் பகவதி. கலைப்பிரிவில் நல்ல பரீட்சை முடிவுடன் மனோன்மணி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு தேர்வானதில் பகவதி உள்ளூர மகிழ்ந்தாலும் மகளை பிரிய வேண்டுமே என்பதை எண்ணிய போது நெஞ்சு கனத்தது. ஆனாலும் ஒவ்வொரு கிழமை முடிவிலையும் வந்து போகலாமென என்று மகள் கூறிய போது கரை வெளிச்சத்தை கண்ட கிளாலி படகு பயணி போல் பகவதியின் உள்ளம் எல்லையில்லா களி பெய்தியது. தடைகள் இல்லாத பெருவீதியால் யாழ்ப்பாணம் சென்று வந்தவள் காலப்போக்கில் 4-5 இடங்களில் தடை தாண்டி சென்று வர வேண்டியதாயிற்று. இடப்பெயர்வுகள் மற்றும் போர் அனர்த்தங்களால் 3 வருட படிப்பு 4 வருடங்களாக இழுபட்டது. வெள்ளிக்கிழமைகளில் பகவதி வாசலை பார்த்தபடியே நாட்களை ஓட்டினாள். இறுதி ஆண்டு பரீட்சை எழுதிவிட்டு வந்து மனோன்மணி வீட்டிலிருந்த கடந்த வருடம் ஆவணி பிறந்ததன் பிறகு நிலவு பொழிந்து கொண்டிருந்த ஓர் இரவில்தான் பகவதி முதன் முதலில் மகளுடன் அப்பேச்சு எடுத்தாள். பகவதியை அழைத்து வந்து போட்டிக்கோ தேமா மரத்தடியில் இருத்திவிட்டு நிலவை பார்த்தபடியே மனோன்மணி கேட்டாள், அம்மா அதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? வெளிநாட்டு, அதுவும் சுவிசில் மாப்பிள்ளை, வலிய வார சம்பந்தம், சீதன வாகனம் மீனாம் கினாமண்டு ஒரு வாகனமும் இல்லை. இதை விட்டால் வேறு என்ன பிள்ளைங்களுக்கு வழி? வலிய வார சம்பந்தம் என்றதற்காகவும் வழியில்லை என்றதற்காகவும் திருகு வெளியே தேடிக்கொள்ளக்கூடாதம்மா. இடம்பெயர்ந்து வந்த சனங்கள் 6-7 மாதங்களாகத்தான் தாய் தகப்பனையே தெரியும். மகனை பற்றி, அந்த ஆளின் கேரக்டரை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் எப்படி அம்மா? பொடியன் தங்கப்பாவன் ஆம்பிள்ள, தரதல பிள்ளைகளையும் தாய் தகப்பன் தங்கப்பாவன் என்று தான் சொல்லுவினம். படித்தவரா, உழைப்பப்படி இதையெல்லாம் விசாரிச்சனியோ? அட்வான்ஸ் லெவல் மட்டும் படித்தவராம். அங்கே தொழிற்சாலை ஒன்றில் இரவு பகலாக வேலை செய்கிறாராம். தாயின் ரெடிமேட் பதில்கள் தனது எதிர்காலத்தினை நிச்சயிக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவள் உறுதி கொண்டிருப்பதை மனோன்மணிக்கு உணர்த்தவே, நிலவில் பளபளையென மின்னிய கண்ணீர் திவலை நிரம்பிய தாயின் கண்களை நோக்க முடியாதவளாக, மேலும் பேச்சை வளர்க்காது வீட்டினுள் நுழைந்து அகப்பட்ட வாங்கிலில் விழுந்து படுத்து அப்படியே நித்திரையாகி போனாள். கொட்டாவி எடுத்து நெட்டி முறித்தவாறே அன்றைய காலை மிக ஆறுதலாகவே புலந்தது. பொடிச்சு என்னவா மக்க? அடுக்களைக்குள் பற்றும் அடுப்பினில் வெற்றி பெறுகின்ற பாணியினை பதம் பார்த்து கொண்டிருந்த பகவதி நாதனின் குரல் கேட்டு நிமிந்தாள். அவளுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லையடா. மாப்பிள்ள பொடி என்ற பழக்க வழக்கம் தெரியாமல் எப்படி செய்கிறதென்று யோசிக்கிறாள் போல கிடக்கு. நாளைக்கு பின்னேரம் நல்ல நாளாம். மாப்பிள்ள பகுதி எங்களை வேள்வு கொண்டு வருமென்று எதிர்பார்க்கினமாம். இப்பத்தான் பூங்கொல்ல கிணத்தடியில் என்னை கண்ட இடத்துல புரோக்கர் சொன்னார். நிலைமை அப்படி இருக்கேக்குள்ள நீ என்ன பூராய கதை சொல்கிறாயாக்க? மாமா, நாளைக்கு வேள்வு கொண்டு போகிறதுக்கான அடுக்கு நிதியடை செய்யுங்கோ. அம்மிக்கு மேல் கவிழ்த்திருந்த பிளாஸ்டிக் வாளியை அள்ளி எடுத்தவாறே நல்ல தண்ணி அள்ளச் செல்லும் மகளை பகவதி அப்போதுதான் கவனித்தாள். உச்சி பகுடெடுத்து தலையை வாரி கட்டியிருந்தாள். தலையில் பூசியிருந்த எண்ணெயில் காலை வெயில் பட்டு தெரித்தது. என்றுமில்லாத நிதானம் அவளது நடையில் தெரிந்தது. வயல்வெளியில் வெள்ள வாய்க்கால் பக்கமாக இப்போது தலை கறுப்பொன்று தெரிகிறது. பகவதி உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நாரியை ஒரு பக்கமாக வளைத்து கையை இடுப்பில் வைத்தவாறே நாதனேதான் வந்து கொண்டிருந்தான்.
அம்பாள் அடியார்களே, இதோ இன்னும் சில நொடிகளில் வேட்டையாட அம்பாள் எழுந்தருள உள்ளார். வேட்டைக்கு விரியவுள்ள அம்பாளுடன் அடியார்களும் கலந்து கொண்டு உய்தி அடையுமாறு அன்பாக வேண்டுகின்றோம்.
திடீரென்று வடக்கிலிருந்து ஒலிபெருக்கி உச்சஸ்தாயியில் கத்துகின்றது. படலியை திறந்து விறுவிறுவென உள் நுழைந்த நாதன் தேமா மரத்தை தாண்டி போட்டிக்கோவில் போட்டிருந்த வாங்கிலில் வந்தவன்தான். அவனின் உதட்டினியே பகவதி உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஓட்டிற்கு மேல் தங்கி பிரிந்து செல்லும் தேமா கிளியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன்.
என்னப்போ கதச்சனிய பொடிச்சியோட?
நாதனின் மௌனம் பகவதியின் பதட்டத்திற்கு மேலும் எண்ணெயூற்றியது.
பிள்ளை என்னவான் தம்பி?
வாங்கிலடிக்கு வந்து அவனின் கண்களை உற்று பார்த்தாள் பகவதி.
என்னத்தை அக்க சொல்ல? ஏனப்போ என்ன நடந்தது?
எல்லாமே முடிஞ்சது. ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் அக்கை இருக்கின.
ஐயோ அம்மாளாச்சி, உன் கண்ணுக்கு முன்னே இருக்கிற என்ன அந்த நாளையில இருந்து ஏன் இப்படி சோதிக்கிற? ஏன் தம்பி, என்ன பிரச்சனையா?
எங்கட பொடிச்சின்ற மெனப்பாங்கு உனக்கு தெரியும் தானே அக்க? அவளின் சுதந்திரத்தில போக்கில இவருமே தலையிடக்கூடாது. அந்த அவளின் கொள்கைதான் இந்த வினையா வந்திருக்கு.
என்ன நீ சொல்ற?
எனக்கு அந்த அளவு பிடிக்கல. எதிர்கால திட்டமே இல்லாத, அடிப்படை நாகரிகம் தெரியாத, பெண்களின் உணர்ச்சிகளை உரிமைகளை புரியாத ஜடம். அந்தாலோட ஒத்துப்போய் என்னை தொலைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லை. நானாகவே வாழ விரும்புகிறேன். அதனால தான் அந்தாளை விட்டு பிரிஞ்சு தனியாயிருக்கிறேன்
என்று சொன்னாள். நீ ஒன்றும் புத்திமதி சொல்ல இல்லையோடா?
புருஷனோடு ஒத்துப்போண்டு நாங்கள் சொல்றதை கேட்குற இல்லையே கடந்து நிற்கிறாள் அக்கே அவள். ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு நாள் அடிக்க கையோங்கி இருக்கிறான் போல கிடக்கு. உந்த ஆதிக்க மதட்டல்களை வேறு எங்கேயாவது வச்சுக்கொள்ளும் என்று சொல்லி தூக்கின கையை மடக்கி விட்டிருக்கிறாள் பொடிச்சி. என்னோட நீ மெல்ல கட்டவோ என்று அவனும் தொடங்கினதில் கலாதி கிளம்பி அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுகளும் தலையிடுற அளவுக்கு பிரச்சனை முத்தி போச்சு தான். பொடியனோடையும் கதைக்க போறேன்னு போன கதைச்சனியோ? கோல் எடுத்த நான் தான், ஆள் இல்லை. ஆனால் எங்களோட பொடிச்சியோட உண்டாயிருக்கிற ஆரோ மானிப்பாயில் பொடிச்சியா அதோட கதைச்சனான்.
உந்த கொடுமக்காரனோட சித்திரவதை பண்ணுறவனோட ஏர் குடும்பம் நடத்துவாழவ
எண்ட பிளானில தான் சொல்லிச்சுது அக்க. இப்போதையில் பொடிச்சியல் முன்னத்தையில் பெண்டுகள் மாதிரி இல்லை. கோபம் கண்ட இடத்துல கொதிச்சுத்தான் எழுவாளுகள்.
மகன் நட்சத்திரக்காரி, இயல்பாகவே ராங்கியானவள். அடிபட்டு சித்திரவதப்பட்டு வாழ்கிறத விரும்பவா போகிறாள். கிளிப்பிள்ளையாக வளர்த்து குரங்கிட்ட கையில் கொடுத்துட்டோம். கிணத்துப்படி தெரியாமல் வளர்த்து பான் கிணத்துக்கு தள்ளி போட்டோம். அந்த கண் காணாத தேசத்தில் தனியாக இருந்து என்ற பிள்ளை என்ன செய்ய போகிறாளோ?
அக்க பதட்டப்படாத, நாங்கள் பதறமே ஒழிய பொடிச்சு திடமாத்தான் இருக்கிறாள். எழுத்த விலத்த நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாளாம். பலகெரியில் உன்னையும் அங்கே கூப்பிட போகிறாளாம். இப்போ அவள் உழைக்க தொடங்கிட்டாளாம். வாகனம் கூட வேண்ட போகிறாளாம்.
அம்பாள் அடியார்களே, இதோ சூழ்ந்த வதைகளை வேட்டையாட அம்பாள் சிங்க வாகனத்தில் எழுந்தருளி விட்டாள். உங்கள் வாசலில் அம்பாளை தரிசித்து உய்தி அடைய வேண்டுகின்றோம்.
வடக்கிலிருந்து வந்த காற்று காதுகளை அதற வைத்தது. அக்க, அம்பாளாச்சி வேட்டைக்கு வெளிக்கிட்டுட்டா? வாசலில் நிறகுடம் வைக்க இல்லையே? அதுகளுக்கு இப்போ நேரம் இல்லை. அம்மாளாச்சிக்கு சாத்த பட்டுச்சேலையும் பழம் பாக்கு வித்திலையும் வாங்கி தாம்பாளத்தில் முன்னறைக்குள்ளே வச்சிருக்கிறேன். போய் எடுத்து கொண்டு வா.
பத்திரகாளி அம்மனுக்கு அரோகரா, அம்மாளாச்சிக்கு அரோகரா.
வடக்கில் இருந்து எழுந்த ஒலி கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. பகவதி வீட்டு படலியை தாண்டி ஊரே திரண்டு செல்கிறது. வேட்டியும் வெறும் வேலுமாக தாம்பாளத்தட்டை ஏந்திய நாதன் படலியை திறந்து வந்து அம்பாளுக்கு முன் கைகட்டி நிற்கும் குருக்களிடம் நெட்டுகிறார். பட்டை சாத்தி பழத்தையும் தீபத்தையும் அம்மனுக்கு காட்டிவிட்டு எரியும் தீபத்தை நெட்டுகிறார் குருக்கள்.
அம்மாளாச்சி, என்ற பிள்ளைக்கு துணையாயிருந்தாயே.
பகவதி அம்மனை நோக்கி கைகளை கூப்புகிறாள். கொடிய அரக்கனின் கபாலத்தை காலில் மிதித்து கைகளில் வாள் சூலத்துடன் நாக்கை வெளியில் நீட்டியவாறே அக்கினி பிழம்புகள் மத்தியில் பத்திரகாளி அம்மன் கொடுஞ்சினத்துடன் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தாள். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை வேட்டை. எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.